இஸ்ரவேலின் முதல் ராஜாவான சவுல் பெரிய காரியங்களை சாதித்தான். ஆனால் அவன் தேவனுக்கு பிரியமாக நடக்கவில்லை. அவன் சாதித்தது நீடித்து நிலைக்கவில்லை. தேவன் அவனுக்கு பதிலாக யாரும் அறிந்திராத மேய்ப்பனான தாவீதை எழும்ப பண்ணினார். தாவீது கோலியாத்தை முறியடித்தபோது அவன் யார் என்பதை அனைவரும் அறிந்தார்கள். தாவீதின் மேல் பொறாமை கொண்ட சவுல் எதிர்காலத்தை அழிக்க முயற்சிப்பதிலேயே தனது வாழ்வின் கடைசி காலங்களை கழித்தான். ஆனால் தேவனின் கரம் தாவீதின் மேல் இருந்தது. சவுல் மரித்தபோது தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமான ஒரு ராஜாவுக்கு முடிசூட்டுவதற்கான வழி திறந்தது. பாடம் 13, சிங்காசனம். உங்களுடைய வேதாகமத்தை 2 சாமுவேல் 7 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ராஜாவுக்கு உடனடியாகவே எதிர்ப்பு கிளம்பியது. சவுலின் விசுவாசிகள் சிலர் மண்ணின் மீதான தங்களது உரிமையை காக்க போராடினர். ஆனால் அடுத்த 2 வருடங்களில் தாவீதின் குடும்பம் பலப்பட்டது. சவுலின் குடும்பமோ பலவீனப்பட்டு போனது. அனைவருமே கடைசியில் தாவீதை ராஜாவாக ஏற்றுக்கொண்டனர். தாவீதின் தலைமையின் கீழ் தேவஜனங்கள் எருசலேமை கைப்பற்றினார்கள். பட்டணம் கைவசமானபோது தாவீது அங்கே தனது அரண்மனையை கட்டி தன் அரசாங்கத்தின் மையத்தை ஸ்தாபித்தான். பின்பு தாவீது தேவன் தமது ஜனங்களை சந்தித்த இடமாகிய உடன்படிக்கையின் பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வந்தான். தேவனுடைய வாழ்வின் மையத்தில் தேவ பிரசன்னம் இருந்தது. தேசம் ஒன்றுபட்டிருந்தது. தேவ ஜனங்கள் செழித்திருந்தார்கள். அங்கே சமாதானம் இருந்தது. தாவீது தான் கற்பனை செய்ததை விடவும் அதிக அளவில் ஜெயமுள்ளவனாகி வந்தான். அதனால் அவன் தன் சார்பில் ஏதோ ஒன்றை திரும்ப செலுத்துவதற்கான நேரம் அது என்று உணர்ந்தான். தாவீது உத்தம இருதயமும் சிறந்த எண்ணங்களும் கொண்டிருந்த தேவனுக்கு அடுத்ததொரு மனிதனாயிருந்தான். தேவனுடைய பெட்டி ஒரு கூடாரத்தில் இருந்தபோது தான் மட்டும் ஒரு ஆடம்பரமான அரண்மனையில் வசிப்பது சரியானதென்று தாவீது உணரவில்லை. அவன் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டும் எண்ணம் கொண்டிருந்தான். ஆகவே தன் சிநேகிதனான நாத்தானை அழைத்து அதை தெரிவிக்க, அவன், நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். ஆனால் அன்றிரவு தேவன் நாத்தானிடம், தாவீது தேவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவதை விடவும் தேவனே தாவீதுக்கென்று ஒரு வீட்டை கட்டுகிறவராக இருப்பார் என்று வெளிப்படுத்தினார். நீங்கள் தேவனுக்கென்று ஏதாவது நற்கிரியை செய்ய வாஞ்சிக்கும் போது தேவன் அந்த வாசலை அடைக்கிறதொரு சூழ்நிலையில் நீங்கள் எப்போதாவது இருந்தது உண்டா? நீங்கள் சில முயற்சிகளை முன்னெடுத்தீர்கள், ஆனால் அது பலனளிக்காமல் இருந்தது உண்டா? அல்லது உங்களிடம் சிறந்த திட்டம் இருந்து வேறு யாரோ அதை மேற்கொண்டிருந்தார்களா? தேவன் ஒரு வாசல் அடைக்கும் போது நீங்கள் தாழ்மையின் உச்சக்கட்ட சோதனையை எதிர்கொள்வீர்கள். தாழ்மை பற்றி சி.எஸ். லூயிஸ், ஒரு நபர் உலகின் மிக சிறந்த தேவாலயத்தை வடிவமைத்து அது மிக சிறந்ததென்று அறிந்தும் அதில் மகிழ்வதை காட்டிலும் வேறு ஒருவர் அதை செய்திருந்தால் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அல்லது வேறு விதமாகவோ அதில் மகிழ்ச்சி அடையும் ஒரு மனநிலை என்று விளக்கமளித்துள்ளார். உண்மையான தாழ்மை என்பது எல்லா காலங்களிலும் தேவனுடைய பெயரை மகிமைப்படுத்துவதும் நமது பெயரை சிறுமைப்படுத்துவதும் ஆகும். தாவீது தாழ்மையை கற்றுக்கொண்டான். அது அவனுக்கு கீர்த்தியாயிற்று. தேவன் தாவீதிடம் அவன் தேவாலயத்தை கட்டப்போவதில்லை என்று கூறிய பின்பு அதை குறித்து அவன் ஆர்வம் இழந்து விட்டிருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் தாவீதின் தாழ்மையானது திட்ட மாதிரிகளை வரைந்து பொருட்களை சேகரித்து வைத்து அதன் பின் அந்த ஆலய கட்டுமான பணியை தன் குமாரனிடம் ஒப்படைத்தது மூலம் வெளிப்படுத்தப்படுகிறது. அடைப்பட்ட வாசலை குறித்த ஏமாற்றத்தை தாவீது எதிர்கொண்டபோது தேவன் அவனுக்கு ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். பின்பு தேவன் தாம் செங்கலையும் சுண்ணாம்பு சாந்து கலவையையும் பற்றி பேசவில்லை என்பதை விளக்கினார். அவர் தாவீதின் சந்ததியில் ஒருவரை பற்றிய வாக்குத்தத்தத்தை செய்தள்ளினார். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடே நித்திரை பண்ணும்போது, அதாவது நீ மறிக்கும்போது, நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். தேவன் தாவீதின் ஒரு சந்ததியை தாம் எழும்ப பண்ணுவதாக வாக்குத்தத்தம் செய்தார். அந்த சந்ததியை குறித்து தேவன், அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான் என்று சொன்னார். தாவீதின் எந்த குமாரன் இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடும்? யாதொரு ராஜ்யத்தின் ஆளுகையும் என்றென்றைக்கும் எப்படி நீடித்து நிலைக்கக்கூடும்? தாவீதின் குமாரனான ஒருவர் எப்படி தேவகுமாரனாகவும் இருக்கக்கூடும்? தேவாலயம் கட்டுவதான தாவீதின் கனவை நனவாக்க சாலமோனை தேவன் அனுமதித்தார். அது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட போது தேவ மகிமையின் மேகம் இறங்கி வந்து ஆலயம் முழுவதையும் அவரது பிரசன்னத்தால் நிறைத்தது. ஆனால் சில வருடங்களுக்கு பின் சாலமோன் மரித்து போனான். சில நூறு வருடங்களுக்குள் சாலமோன் கட்டிய ஆலயம் அழிக்கப்பட்டு போயிற்று. தாவீதின் காலத்திலிருந்தே வேதாகம சரித்திரமானது ஆலயத்தை கட்டக்கூடியவரான, சிங்காசனம் நீடித்து நிலைத்திருக்கக்கூடியவரான மற்றும் தேவனின் குமாரனாயிருக்கக்கூடியவரான தாவீதின் ஒரு குமாரனை தேடுவதை சுற்றியே சுழன்று கொண்டிருந்தது. புதிய ஏற்பாட்டின் முதல் வசனம் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனான இயேசுவை நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தேவனின் வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படும் என்பதை மரியாளுக்கு தேவதூதன் அறிவித்ததை லூக்கா பதிவு செய்கிறான். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இயேசு தமது ஊழியத்தை தொடங்கும் போது அவரது அற்புதங்களை ஜனங்கள் கண்டு அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அதன் பின் 3 ஆண்டுகள் கழித்து அவர் எருசலேமுக்குள் பிரவேசித்த போது அவர்கள் பேரீச்சை கிளைகளை அசைத்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். இயேசுவின் பிறப்பை காப்ரியேல் தூதன் அறிவித்த போது அவன், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆனால் எப்படி யாதொரு ராஜ்யமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்? இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு ஏறி சென்றார். மரணத்துக்கு இனி அவர் மேல் அதிகாரமில்லை. இயேசு எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டிய பிதாவின் வலது பரசத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார். அத்துடன் அவரது சீஷர்களும் அவருடைய ஆளுகையில் பங்கடைவார்கள் என்று அவர் வாக்கு பண்ணியுள்ளார். இயேசு, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வன் என்று சொன்னார். தாவீதின் ஒரு குமாரன் ஒரு ஆலயத்தை கட்டி என்றென்றைக்கும் அரசாளுவார் என்று தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார். இயேசு இந்த மாபெரும் வாக்குத்தத்தங்களுடன் பொருந்துமாறு தம்மையே எவ்வாறு அடையாளப்படுத்தி கொண்டார் என்று நாமும் பார்த்து வந்திருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின் மிக சிறப்பாக குறிப்பிட்டு கூற வேண்டிய பகுதி எதுவெனில், தேவன் தாமே தாவீதின் குமாரனுக்கு பிதாவாக இருப்பார் என்பதே. தாவீதின் ஏதோ ஒரு மகன் எப்படி தேவகுமாரன் என்று எடுத்துரைக்கப்பட முடியும்? தாவீதின் குமாரன் தேவனின் சொந்த குமாரனாயிருப்பார் என்கிற தேவனின் வாக்குத்தத்தமானது வேதாகமத்தின் மிக சிறந்த அற்புதத்தை நோக்கி நம்மை நடத்துகிறது. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருந்த மரியாளிடத்தில் இயேசு பிறந்தார். ஆனால் மரியாள் மற்றும் யோசேப்புக்கிடையான தாம்பத்திய உறவின் மூலம் இயேசு பிறக்கவில்லை. அவர் தேவனுடைய சிருஷ்டிக்கும் அற்புதத்தின் மூலம் கன்னியின் கருவில் கற்பந்தரிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். தாவீதின் குமாரனான இயேசு தேவகுமாரனாயிருக்கிறார். பொதுவாக ஒரு மகன் என்று நினைக்கும் போது தனது தந்தைக்கு 20 அல்லது 30 ஆண்டுகள் கழித்து பிறக்கும் ஒருவரையே நாம் அவ்வாறு குறிப்பிடுவோம். ஆனால் இயேசு தேவனுடைய குமாரனாயிருக்கிறார் என்று வேதாகமம் கூறும்போது அவர் தமது பிதாவின் சுவாபத்துக்கு பங்குள்ளவராயிருக்கிறார் என்று நமக்கு கூறுகிறது. அதாவது அனாதியானவராயிருப்பதான தேவனின் சுவாபம் குமாரனிடமும் இருக்கிறது என்று வேதம் தெரிவிக்கிறது. தேவகுமாரன் பிதாவிடமிருந்து பிரிந்திருந்த காலம் ஒன்று ஒருபோதும் இருந்ததில்லை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. தேவன் இயேசுவில் ஒரு மனிதனாக வந்தது எப்படி என்பது ஒரு இரகசியமாய் இருக்கிறது. எனினும் இந்த சத்தியம் உணர்ந்து கொள்ளப்பட்டு விட்டால் பின்பு அது மற்ற அனைத்திற்குமே அர்த்தம் விளங்கி கொள்ள ஏதுவாயிருக்கிறது. தேவன் மனிதனானார், நித்தியகுமாரனானவர் மாம்சம் எடுத்தார், என்றென்றைக்கும் பிதாவின் அருகில் ஒன்றாயிருந்து வந்த ஒரே பேரானவர் தேவனையும் மனிதனையும் ஒன்றாய் இணைக்கிறவராய் தாவீதின் குமாரனானார். நீங்கள் தேவகுமாரனாகிய இயேசுவில் விசுவாசிக்கிறவராகும்போது பிதாவானவர் உங்களை தமது குடும்பத்திற்குள் சுவிகார புத்திரராக்கி கொள்வார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நீங்கள் சுய மதிப்பு இழந்து தன்னம்பிக்கை இழந்து போராடி கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இயேசு யார் என்பதும் அவர் தமது ஜனங்களுக்காக என்ன செய்கிறார் என்பதுமான உண்மையை உணருங்கள். இயேசு தேவகுமாரனாயிருக்கிறார். விசுவாசம் உங்களை இயேசுவோடு இணைக்கிறது. அவர் மூலமாக நீங்கள் தேவனுடைய குடும்பத்திற்குள் சுவிகார புத்திரராக்கப்படுகிறீர்கள். இப்பொழுது உங்கள் சரீரம் உங்களுக்குள் வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் ஓர் ஆலயமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய மகனாக அல்லது மகளாக இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்வின் இறுதி இலக்கு நித்திய காலத்துக்கும் அவரை மகிழ்வுடன் அனுபவிப்பதே ஆகும். இந்த சத்தியத்தை உங்களது மிக சாதாரண நாளிலோ மிகவும் இருள் சூழ்ந்த நேரத்திலோ நினைவு கூறுங்கள். தேவன் உங்கள் மேல் பொழிந்தருளிருக்கும் கனத்தை பாருங்கள். இது உங்களை உயர்த்தட்டும். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். தேவஜனங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கையோடு இருக்க முடியும். காரணம், இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் மூலமாக நாம் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தில் அங்கத்தினர்கள் ஆகிறோம். கிறிஸ்துவுக்கு அநேக சத்துருக்கள் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாருமே அவரது பாதப்படியாக்கப்படுவார்கள். அத்துடன் தேவ ஜனங்களுடைய வாழ்வின் இறுதி இலக்கு அவருடைய ஆளுகையின் ஆசிர்வாதத்தை அனுபவிப்பதும் என்றென்றும் அவருடன் ஆட்சி செய்வதுமேயாகும்.